அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வரிசை. ஆகஸ்ட் மாதம் 4 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வரிசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தரங்கத்தில் தமிழ்நாட்டில் அமலில் இருந்த அப்பூரண மதுவிலக்கை தளர்த்தியதே கருணாநிதிதான் என முதல்வர் ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டு.
மதுவிலக்கை நீக்கி உத்தரவிட்டதே திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்தான் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.
இலங்கையின் கிழக்கே மூதூரில் வெளிநாட்டு தொண்டு நிறுவனத்தின் உள்ளூர் பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 10 ஆகும் நிலையில் அது பற்றிய ஓர் ஆய்வு.
10 மாதிரி இருக்கேன், ஒரே போன் எடுப்பேன், எங்கம்மா நிக்கிறேன், எங்கம்மா நிக்கிறேன்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் அறவாழி இளம்பருதி.
தென்னாப்பிரிக்காவில் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கணிசமான ஆதரவை இழந்துள்ளது. தேசிய அளவில் முன்னிலையில் இருந்தாலும் ஜோகன்ஸ்பர்க் மற்றும் பிரிட்டோரியா போன்ற இடங்களில் எதிர்க்கட்சி ஜனநாயக கூட்டணியினருடன் கடுமையான போட்டி நிலவுகிறது. சார்பற்ற தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மொசோத்தோ மொய்பா வாக்கு எண்ணும் பணி சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார்.
Following the capturing process, the results are then...
தெற்கு நகரமான போர்ட் எலிசபெத்தில் ஜனநாயக கூட்டணி குறிப்பிடத்தக்க முன்னணியை பெற்றுள்ளது.
பாலத்தீன இஸ்லாமியவாத குழுவான ஹமாஸ் மற்றும் அதன் இராணுவ பிரிவிற்கு காசாவில் உள்ள முக்கிய சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று பல மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு நிதியை திசை திருப்பி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. முகமது ஹெல் ஹபாபி வேர்ல்டு விஷன் என்ற கிறித்தோ தொண்டு நிறுவனம் காசா நிலப்பரப்புக்கு அனுப்பிய நிதியில் ஆண்டிற்கு 7 டாலர்கள் அல்லது ஒட்டுமொத்த நிதியில் 60% நிதியை காசாவில் உள்ள ஹமாஸ் குழுவிற்கு அனுப்பியதாக இஸ்ரேலிய உள்துறை பாதுகாப்பு சேவை நிறுவனமான ஷின்பெத் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இக்குற்றச்சாட்டுகளை வேர்ல்டு விஷன் என்ற அந்த நிறுவனம் மறுத்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு பிரிட்டன் வாக்களித்த 6 பிறகு இங்கிலாந்து வங்கி தனது முதன்மை வட்டி விகிதத்தை மிக குறைந்த அளவான 0.25% குறைத்துள்ளது. வங்கி ஆளுநர் மார்க் கேர்னி பேசுகையில் நாட்டின் பொருளாதார கண்ணோட்டம் வளர்ச்சி குறித்த கணிப்புகளில் கிட்டத்தட்ட 20 மிக அதிகமாக அளவு குறைக்கப்பட்ட நிலையில் தெளிவாக குறிப்பிடும்படியாக மாறியிருக்கிறது என்றார்.
We took these steps because the economic outlook has changed markedly.
பிரெக்சிட் ஏற்படுத்தியுள்ள நிலையற்ற தன்மையை தொடர்ந்து பொருளாதாரத்துக்கு உத்வேகம் தர இந்த வங்கி பெரிய அளவில் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது.
சிரியாவில் உள்ள ஐநாவின் மனிதாபிமான பணிப்பிரிவின் தலைவரான யான் இக்லன் முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் அல்லது செல்ல முடியாத பகுதிகளில் துயரங்களை குறைக்கும் முயற்சிகள் மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் உதவி பணிகளை மேற்கொள்ள இலக்கு வைக்கப்பட்ட 18 பகுதிகளில் வெறும் 4 பகுதிகளுக்கு மட்டுமே செல்ல முடிந்தது என்றார். அதாவது 40% அல்லது 1.2 மில்லியன் சிரியன் மக்கள் வாழும் இடங்களுக்கு மட்டுமே செல்ல முடிந்தது என்றார். இகலன் பேசுகையில் பல மக்கள் பஞ்சத்தின் பிடியில் இருப்பதாகவும் மருத்துவ உதவி இல்லாத காரணத்தால் காயமடைந்தவர்கள் ரத்தம் சிந்தியபடி இறந்து போகிறார்கள் என்றும் தெரிவித்தார்.
சிரியாவை சேர்ந்த ஒரு பால் உறவுக்கார அகதியின் உடல் அவர் இஸ்தான்புல்லில் இருந்து மாயமான 2 பிறகு தலை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று துருக்கியில் உள்ள ஒரு மனித உரிமை குழு தெரிவித்துள்ளது. துருக்கியில் ஒரு பால் உறவுக்காரர்களுக்கான உரிமை அமைப்பு ஒன்று முகமது வசீம் சக்கரின் உடல் அவருடைய வீட்டில் தங்கியிருந்த நபர்களால் அடையாளம் காணப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள மொத்தம் 67 ரஷ்ய நீச்சல் வீரர்களில் 29 பேருக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அனுமதி வழங்கியுள்ளது. இதில் 11 ரஷ்ய குத்துச்சண்டை வீரர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை தளர்த்தியது திமுக தலைவர் கருணாநிதி என சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியதால் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் அமலில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் என ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். அந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க வாய்ப்பளிக்காததால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் அமலில் இருந்த மதுவிலக்கை 1971 ஆகஸ்ட் மாதம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிதான் நீக்கினார் என்றும் மாநிலம் முழுவதும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன என்றும் தெரிவித்தார்.
பூரண மதுவிலக்கு அமலில் இருந்த தமிழ்நாட்டில்
மறுவிலக்கை நீக்கி உத்தரவிட்டது திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்தான் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் படிப்படியாக மறுவிலக்கை கொண்டு வருவதில் நான் உறுதியாக உள்ளேன்.
முதலமைச்சரின் இந்த கருத்துக்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து பதிலளிக்க தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேட்டார். ஆனால் சபாநாயகர் வாய்ப்பளிக்க மறுக்கவே திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் மதுவிலக்கை தளர்த்திய கருணாநிதி மீண்டும் அதனை அமல்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில்தான் மீண்டும் மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டது என்றும் கூறினார்.
அரசே டாஸ்மாக் கடைகளை நடத்துகிற கேவல நிலையை கொண்டு வந்து வைத்திருப்பவர் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள். இந்த செய்தி எல்லாம் பேசுகிற மந்திரி விடாமல் சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு நான் எத்தனித்தேன் பலமுறை. ஆனால் சபாநாயகர் வழக்கமாக அடமண்ட்டாக சர்வாதிகாரியை போல் முடியாது என்று சொல்லுகிறார்.
இதற்கிடையில் சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா திமுகவினரை வெளியேற்ற வேண்டுமானால் கச்சத்தீவு மற்றும் மதுவிலக்கு என்ற இரண்டு வார்த்தைகளை சொன்னாலே போதும் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் என்று குறிப்பிட்டார். நேற்று சட்டப்பேரவை நிகழ்வின் போது அதிமுக உறுப்பினர் ஒருவர் தங்களை 89 வயல்காட்டு பொம்மைகள் என்று குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கருப்பு கொடி அணிந்து அவைக்கு வந்தனர்.
முரளிதரன், ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா 10 ஆண்டு இழுபறிக்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா புரட்சிகரமான முன்னேற்றமாக சித்தரிக்கப்படும் நிலையில் அது என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர் சீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அரசியல் சட்டம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு சில வரி விதிக்கும் அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றது. அந்த வரி விதிக்கும் அதிகாரங்களில் சில வரிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதில் இந்த சரக்கு சேவை வரியை விதிக்கும் அதிகாரத்தை கொடுப்பதுதான் இந்த மசோதாவினுடைய உள்ளடக்கம். இதற்கு பிறகுதான் சரக்கு சேவை வரிக்கான புதிய சட்டமே நிறைவேற்றப்பட வேண்டும்.
இது சமமான ஒரு வரி விதிப்பு முறையை வந்து அமல்படுத்துவதை இந்த சட்ட திருத்தம் வந்து உறுதி செய்யுமா?
இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பில் இருக்கின்ற ஒரு நாடு. பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது மத்திய அரசு சில வரிகளை விதிக்கின்றது, மாநில அரசுகளும் சில வரிகளை விதிக்கின்றன. இவ்வாறு வெவ்வேறு அரசுகள் வெவ்வேறு நிலைகளில் தொடர்ச்சியாக ஒரே பொருளின் மீது ஒரே சேவையின் மீது வரியை விதிக்கும் பொழுது பொருட்களின் விலை கூடி விடுகிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம், ஒரு வியாபாரி தொடர்ந்து ஒரே நாட்டில் வியாபாரம் செய்தால் கூட வெவ்வேறு மாநிலங்களில் அவருடைய வியாபாரம் விரிவடையும் பொழுது வெவ்வேறு மாநில அரசுகளுக்கு அவர் வரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது வியாபார பெருக்கத்தை தடுக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வரியை செலுத்தினால் மட்டும் போதும் என்ற நிலையை உருவாக்குவதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம்.
இப்ப இந்த வரி விதிப்பு முறைக்கு அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் இருந்தும் வெளிநடப்பு செய்திருக்கிறது. அவர்கள் சொல்லும் காரணம் என்ன? அந்த காரணம் நியாயமானதுதானா? எதிர்ப்பதற்கான காரணம் நியாயமானதுதானா?
உடனடியாக தமிழ்நாட்டில் வருவாய் குறையும் என்பதற்கான யூகங்கள் தான் அவர்கள் கூறுகிறார்களே தவிர அதற்கான அடிப்படை தரவுகள் இல்லை. மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்ட ஒரு மாநிலம். அதே போன்று குஜராத்தும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்ட மற்றொரு மாநிலம். இவைகள் கூட நாங்கள் ஜிஎஸ்டி வந்தால் எங்களுடைய வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறுகிறார்களே தவிர இதை எதிர்க்கவில்லை. ஏனென்றால் இது நீண்ட காலத்தில் வியாபாரத்தையும் தொழில்துறையையும் சேவை துறையையும் பெரிதாக வளர்வதற்கான அடிப்படையை இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் குறுகிய காலத்தில் எங்களுக்கு சிறு அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அந்த மாநிலங்கள் கூறுகின்றன. அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாமும் எடுத்திருக்க வேண்டும்.
தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை ஏதாவது ஏற்படுத்துமா?
இதற்கான பாதிப்பு என்பது நம்மளுடைய அனுமானமாக தான் இருக்கிறது. அதற்கான சரியான தரவுகள் நம்மிடம் இல்லை என்பதுதான் அடிப்படையான கருத்து. ஏனென்றால் நம்மளுடைய மாநிலத்திலிருந்து பல பொருட்கள் உற்பத்தி செய்து வெளியே செல்லும் பொழுது அதன் மீது வரி விதிக்கும் அதிகாரத்தை மாநிலம் இழந்து விடுகிறது. ஆகவே எங்களுக்கு வருவாய் வராது என்று தமிழகம் வாதிடுகிறது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு வருகின்ற பொருட்கள் மீது தமிழ்நாடு இப்பொழுது ஜிஎஸ்டி விதிக்க முடியும். இதுவரை மத்திய அரசு மட்டுமே வரி விதிப்பு செய்து கொண்டிருந்த சேவைகளில் இப்பொழுது தமிழ்நாடும் வரி விதிக்க முடியும். ஆகவே புதிய வரி விதிக்கும் அதிகாரங்களை தமிழ்நாடு பெறுகிறது. அதன் மூலம் அதிக வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆகவே இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தரவுகள் நம்மிடம் இல்லை.
பொருளாதார நிபுணர் சீனிவாசன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித பொதுகளுக்கு அருகிலுள்ள கிணற்றில் அகழ்வு பணிகள் முடிவுக்கு வந்துள்ளன. அதுகுறித்து மாணிக்க வாசகம் வழங்கும் செய்திக்குறிப்பு.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழிக்கு அருகில் உள்ள கிணற்றின் அகழ்வு பணிகள் 4வது நாளாகிய இன்றுடன் முடிவுக்கு வந்திருப்பதாக மன்னார் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ராஜபக்ச அவர்கள்
தெரிவித்திருக்கின்றார்.
இந்த பகுதியில் மனித புதைகுழி இருப்பதாக தெரிவித்து இந்த கிணற்றை அகல வேண்டும் என்று மன்னார் நீதிமன்றம் அறிவித்தல் வழங்கியிருந்தது. அதனையடுத்து கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் அகழ்வு பணிகளை விஞ்ஞான ரீதியாக மிகவும் நுணுக்கமாக முன்னெடுத்தோம். அப்போது ஒரு தொகுதி எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் வேறு சில தடை பொருட்களும் அகப்பட்டிருக்கின்றன. இவற்றை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதற்கு இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றார் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ராஜபக்ச அவர்கள். இந்த கிணற்றுக்கு அருகில் 2014 மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 80 மேற்பட்ட மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனையடுத்து மூடப்பட்டிருந்த இந்த கிணற்றிலும் மனித எலும்பு கூடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாகவே இப்போதைய அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன.
மாணிக்க வாசகம். அடுத்து, இலங்கையின் கிழக்கு மாகாணம் மூதூரில் பிரான்ஸ் நாட்டு தொண்டு அமைப்பான ஏசிஎஃப் நிறுவனத்தில் பணியாற்றிய உள்ளூர் பணியாளர்கள் 17 படுகொலை செய்யப்பட்டு 10 ஆன நிலையில் இன்னும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதுகுறித்த செய்தி தொகுப்புடன் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் மூதூரில் பிரான்ஸ் தொண்டர் நிறுவனமான ஆக்ஷன்ஃபார்ம் உள்ளூர் பணியாளர்கள் 17 படுகொலையின் 10வது ஆண்டை இன்று உறவினர்கள் நினைவு கூறுகின்றார்கள்.
10 ஆகுது, 10 மாதிரி இருக்கு. நாளுங்கையும் விட்டுட்டு இருக்க மாட்டேன் நான். ஒரே போன் எடுப்பேன், எங்கம்மா நிற்கிறேன், எங்கம்மா நிற்கிறேன். ரெண்டுமே இண்டு வரைக்கும் தெரிய இல்லை. எங்கள் இண்டு வரைக்கும் என்ன நடந்தேன்ட்டு தெரியாமல் இருக்கு.
10 படுகொலையின் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று உறவினர்களினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது.
என்னமே குற்றவாளியே பிடிக்கணும் இல்லையே, ஒன்றும் தெரியுதில்லை. சிவபெருமானப்பான்மையோட போனை வைக்கி இப்படி நடந்துட்டோமெண்டு யார் செய்தான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. கண்டுபிடிக்கணும், எங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும் யாருன்றன்னு. எங்களுக்கு யார் நீதி கிடைக்கணும். 10 இதை பெரிய ஒன்றுமே தெரிய இல்லை. போன உயிர் போனாதான் எங்கட அவர் வந்து 16 அங்கே வேலை செய்தவர் மூதூருக்கு. 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்த தாளானுங்க, அவர் பொம்பளை பிள்ளைகள் தானே. அப்போ அதுகளை கொண்டு தான் போயில்லாதன்றதுக்காகத்தான் பாதுகாத்து இருந்திருக்கிறார், வந்து கொண்டு போவாங்கள்ன்னு சொல்லி
என்றார். சம்பவத்தில் கணவனையும் மகளையும் பறிகொடுத்த சிவனேஸ்வரி கணேஷ். ஜூலை 31 வளமை போல் தொழிலுக்கு சென்ற மகள் அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை என்றும் சம்பவத்துக்கு முதநாள் வரை தொலைபேசி ஊடாக தொடர்பில் இருந்ததாக கூறுகின்றார் பிலோமினா சிவபிரகாசம்.
முதல் நாள் கழிச்சு கொண்டிருந்தவன், எங்களுக்கு பயமா இருக்குது, வெளியிலையும் போயிடலாம் இருக்கு, சாப்பாடும் இல்லை, கஞ்சி குடிச்சுனாங்க. வெள்ளிக்கிழமை அவங்கள சுட்டுத்தாங்க போல இருக்கு. 4 அக்கள் இல்லை, 4 ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களோட போனுகள் எல்லாம் ஆஃபா போயிட்டு, அந்த கிறிஸ்டன் பெரியவர் இருந்திருக்க இவங்க தப்பி ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பார். அவர் இல்லை அங்க அந்த இடத்துல.
ஆக்ஷன்ஃபார்ம் நிறுவனம் தற்போது தங்களுடன் தொடர்புகளை துண்டித்து விட்டது என்றும் அவர் கூறுகின்றார்.
இழப்பீடு 5 கிடைச்சது. வீடு தேடி கொண்டு வந்து அந்த காசு 5 தகப்பண்ட காசு கையில் கொடுத்தது. மரணச்சடங்கு ஒரு கொஞ்சம் காசு தந்தவங்க, அதை விட வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தொடர்பே இல்லை அவங்க. இந்த 10 மூன்று 3 வந்தவங்களை அப்படி இப்படி பார்த்துட்டு போனாங்க. இந்த அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய முடியாத வேறே ஒன்றும் இல்லை. இந்த 10வது வந்துட்டு அக்ஷம்பாமும் எங்களை கைவிட்டுது. இந்த 10 இன்றைக்கு போயும் இன்னும் ஒரு புது அரசாங்கமும் ஒரு தீர்வும் இல்லை, வந்த கேட்கையும் இல்லை, உண்டு பார்க்கையும் இல்லைங்களை, இதை பற்றி கதைக்கையும் இல்லை
என்றார் பிலோமினா சிவபிரகாசம். எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் இது போன்ற படுகொலைகளை கையாள பின்னிப்பதாக கூறுகின்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி KS ரத்னவேல்.
மனித இனமே வெறுத்து வெட்கி தலைகுனியும் ஒரு இந்த விடயம், இதை இந்த நாட்டின் அரசாங்கம் என்று சொல்லிக் கொள்கின்ற அரசாங்கங்கள், ராஜபக்ச தலைமையில் இருந்த அரசாங்கமும் சரி, இப்போதுள்ள அரசாங்கமும் சரி, இதை சரிவர கையாள்வதற்கு, நீதி கிடைக்கப்படுவதற்கு எதுவிதமான நடவடிக்கையும் செய்ய மனமில்லாமல் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றன
என்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி KS ரத்னவேல்.
இது தொடர்பாக இலங்கை அரசின் கருத்துக்களை பெற முயன்றோம், அவை உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை. ஆர். உதயகுமார் வழங்கிய அந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.